கிழமனும் கூடத்தின் ஊக்கமனும் தருநிலும் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை கசுபோத கவலமடுகளை துண்டு கருணையனும் வெள்ளமதம் புழி சித்தி வழத்தை நினைந்து ஒருவர் நிகழ்த்திருப்பான். பூழியர் ஒன் வெப்பொழித்த புகழியர் ஒன் கடல் ஊற்றி ஆடு மிசுகன் முதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி பூழிமலி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை வருவா நெறியளிக்கும் வாதபூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியாத்திரு கூட்டமாக அவனுடைய பொன்னாத்திருவடிக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு 53வது ஆண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமடத்திலே எல்லாமல்ல ஆடல்வல்லானுடைய திருவருளினாலும் முனிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே இன்றைய தினம் நாம் 9வது பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. நாம் நேற்றைய தினம் 8வது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் இறைவனை குறிப்பிடுகின்ற பொழுது அவனை முந்திய முதல் என்பதாகவும் நடு இறுதியும் ஆனாய் என்பதாகவும் சொல்லி மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடிலிருந்தோறும் எழுந்தருடைய பரனே என்பதாக சொல்லி இறைவனுடைய அந்த கருணை நிலையை பந்தனை விரலையுமாக நிற்கக்கூடிய அம்மையோடு தோன்றி அடியார்களுடைய அந்த உள்ளமாகிய குடிலே அவன் தங்கியிருக்கும் அந்த தன்மையை எழுந்தருளியிருக்கும் அந்த தன்மையை பரங்கருணையை மணிவாசக பெருமான் பாடல்கள் தோறும் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய அந்த பரம் கருணை என்று சொல்லக்கூடிய அந்த கருணையை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்பதாக திருவம்பாவையிலே சொல்வார். அப்படி இந்த பரம் ஜோதியாக விளங்கக்கூடிய சிவமும் பரம் கருணையாக விளங்கக்கூடிய சக்தியும் இணைந்து இருவரும் நமக்கு இறங்கி வந்து இந்த ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டாக குருவாக வந்தருளி இந்த ஆன்மாக்களினுடைய வினைகளை நீக்கி எல்லாம் வல்ல அந்த பேரின்ப வெள்ளத்தை கொடுக்கின்ற அந்த தன்மையை பழங்குடியிலிருந்தோறும் எழுந்தருளிய பரனாக விளங்கிய அந்த தன்மையை 8வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி இறைவன் முதலிலே நாத வடிவாக மணிவாசக பெருமானுக்கு தோன்றினார். முதலிலே இறைவனுடைய அந்த காட்சியால் மணிவாசக பெருமானுக்கு எப்படி ஒரு படியிலிருந்து இன்னொரு படிநிலை என்பதாக நிற்கின்ற அந்த நிலையிலே மணிவாசக பெருமானுக்கு எப்படி அவர் வந்தார் எப்படி சென்றார் என்கின்ற வரையிலும் மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்திலே பதிவு செய்கிறார். முதலிலே அவர் கேட்டது நாதம். அப்படி திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையை அணுகுகின்ற பொழுது மணிவாசக பெருமானுக்கு முதலிலே பெருமான் நாத வடிவாக அந்த காட்சி கிடைக்கிறது. நம சிவாய வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நமசிவாய மந்திரம் தான் முதல்ல போய் அவர் காதிலே விழுந்தது. அங்கே சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் திருக்கூட்டத்தோடு இருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தியாக குருவடிவாக நிற்கின்ற பெருமான் அவரை ஈர்த்தது எது என்பதாக சொன்னால் முதலிலே அவரை ஈர்த்தது நாதம். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்பதாக சொல்லுவார். அப்படி போய்கொண்டே இருக்கின்ற பொழுது காந்தம் என்பது அந்த இரும்பை எவ்வாறு ஈர்க்குமோ அதை போல மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய திருவாத ஊரர் குதிரை வாங்குவதற்காக போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவரை இந்த பக்கம் ஈர்க்கிறார். அப்படி ஈர்த்தது எது என்பதாக சொன்னால் அது ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து. அப்படி ஐந்தெழுத்தாக இருக்கக்கூடிய அந்த நாதம் என்பதுதான் முதல்ல ஈர்த்தது.
அந்த ஐந்தெழுத்து என்பது பெருமானுடைய திருவடியை குறிக்கும். திருவடி என்பதாக சொல்லுவது எது என்பதாக சொன்னால் அது ஐந்தெழுத்து என்பதுதான் பெருமானுடைய திருவடி. நாம் திருவடியை வழுந்துதல், திருவடியை தலைமேற்கொள்ளுதல், அல்லது திருவடியையே எண்ணிக்கொண்டு இருத்தல் என்பதாக பல இடங்களிலே அருளாளர்கள் பதிவு செய்கின்ற பொழுது நாம் இதை மனதிலே வைக்க வேண்டும் என்பதாக சொன்னால், ஐந்தெழுத்தை தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஐந்தெழுத்தை உள்ளுக்குள்ளே அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய பொருள். இதை வேறு யாரும் சொல்லவில்லை, இதை திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. கூற்று அஞ்ச உதைத்தது அவருடைய திருவடின்னு சொல்லல, கூற்று அஞ்ச உதைத்தது எது? ஐந்தெழுத்து. அப்ப ஐந்தெழுத்து என்பதுதான் பெருமானுடைய திருவடியாக விளங்குவது. அப்படி பெருமானுடைய திருவடியாக விளங்குகின்ற அந்த ஐந்தெழுத்தை தியானம் செய்கின்ற நிலை, அப்ப அந்த ஐந்தெழுத்து என்பதுதான் முதல்ல நமசிவாய வாழ்க என்பதாக தொடங்குகின்றது. நாத வடிவிலே நிற்கக்கூடிய அந்த திருவடி நமசிவாய வாழ்க என்ற சிவபுராணத்தினுடைய தொடக்கம், திருவடியினுடைய தொடக்கம். அப்படி திருவடியை தொழுது அமைத்த அவர் அந்த நாமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே, அருவ நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நாதம் அருவ நிலையிலே இருக்கின்றது. நமசிவாய என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது அருவ வடிவு. அடுத்ததாக அவருக்காக இறங்கி வந்து அந்த திருவடியை காட்டுகின்ற பொழுது அது உருவத்தை கொள்ளுகின்றது. அடுத்ததாக சொல்லுவார் நாதன் தாழ் வாழ்க. முதல்ல சொன்ன நமசிவாய தான், அடுத்ததா அது நாதன் தாளாக அது இறங்கி வருகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறங்கி வருகின்ற அந்த தன்மை முதலிலே நாதமாக இழுத்தது. போனவுடன் அவரை பார்க்கிறார், பார்த்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய காட்சி, அவர் குருவாக இருக்கக்கூடிய காட்சி முதலிலே தெரிகிறது. குருவாக இருக்கக்கூடிய காட்சி அது தட்சிணாமூர்த்தி காட்சியாக இருக்கிறது. அதை சொல்லுகின்றார் அந்தனன் ஆவதும் காட்டி. அந்தனன் ஆவதும் காட்டி என்பதாக சொல்லுகின்றது முதல்ல அந்த காட்சி தெரிகின்ற பொழுது அது எப்படி இருந்தது என்பதாக சொன்னால், அது குருவடிவாக தட்சிணாமூர்த்தியாக நிற்கக்கூடிய காட்சியாக. சரி, அந்த காட்சியோடு அது முடிஞ்சிருச்சா என்பதாக சொன்னால், அந்த காட்சியிலே அவருக்கு எல்லா வகையான குருவாக வந்தவர் என்னென்ன தீட்சை செய்ய வேண்டுமோ அத்தனை தீட்சையையும் மணிவாசக பெருமானுக்கு குரு நிலையிலே இருந்து செய்த அந்த பெருமான், உடனே அந்த காட்சியானது வேறுபடுகின்றது. குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. இப்பொழுது குருவடிவாக மட்டுமே இருந்த காட்சியா என்பதாக சொன்னால் இல்லை. உடனே அந்த காட்சியானது மணிவாசக பெருமானுக்கு அம்மையும் அப்பனுமாக அந்த காட்சி மாறுகிறது. அம்மையும் அப்பனுமாக அந்த காட்சி ஆனது மணிவாசக பெருமானுக்கு அடுத்த நிலையிலே நாதம் என்கின்ற நிலை முதல் நிலை. இரண்டாவது நிலையிலே பெருமானுடைய அந்த குருவடிவாக அந்தனாகிய திருவடி. நாதம் என்பது திருவடியாக இறங்கி வருகின்ற அந்த தன்மை. அப்படி இறங்கி வந்தவுடன் அந்த காட்சி ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காட்சி, 5 நிமிஷத்துக்கு அந்த காட்சின்னு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அந்த காட்சி வரல. மணிவாசக பெருமானுக்கு அந்த பெருமானை பார்த்தவுடன் நடந்த நிகழ்வுகள் எவ்வளவு நேரம் என்பது யாருக்கும் தெரியாது. அது எத்தனை காலம் சென்றதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆக மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற அந்த படி, அந்த காட்சிகள் எனக்கு இப்படியெல்லாம் இருந்தது என்பதாக காட்டுவதிலே இந்த காட்சி அந்தனாக வந்த காட்சியாகவும் அமைந்தது. அப்படி குருவாக இருந்த காட்சியானது அம்மையும் அப்பனுமாக திடீரென்று தோன்றிவிட்டு, கூளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க என்ற அம்மையப்பன் காட்சி. சரி, அம்மையப்பன் காட்சியாகத்தான் இருந்ததா என்பதாக சொன்னால், கடைசியிலே அந்த காட்சியானது எப்படி மாறியது என்பதாக சொன்னால் ஜோதியாக மாறி. முதலிலே நாதமாக தோன்றியது, கடைசியிலே சோதியாக அது உருவெடுக்கிறது. நாதம் என்கின்ற நிலையிலே, அருவ நிலையிலே தோன்றி திருவடி என்கின்ற நிலையிலே உருவமாக வந்து, அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய நாதன் தாளாக இருந்த அது குவளை கண்ணி கூரனாகவும் மாதுரு பாகனாகவும் நிற்கின்ற நிலையை காட்டி, அதன் பிறகு கருவார் சோதியில் கரந்த கள்ளம் செந்தழல் உரை திருமேனியும் காட்டி. அப்பொழுது அந்த மேனி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது சோதி, பாருங்க, மணிவாசக பெருமானுக்கு எந்த எந்த மாற்றங்களாக எந்த எந்த வடிவங்களிலே பெருமான் பல நிலைகளிலே காட்சி அனுபவம் நிகழும். திடீர் என்று இப்பொழுது பார்த்தால் மிகப்பெரிய சோதி, அந்த சோதியானது கருவார் சோதி என்பதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த சோதி வடிவாக தோன்றுகின்ற அந்த பெருமானுடைய அந்த மேனி முழுவதும் செந்தழல் உரை திரு மேனியும் காட்டி, திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி. இப்ப காட்டி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அங்க வந்தவர் திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே ஏற்கனவே அங்கே திருப்பெருந்துறை கோயில் இருக்கிறது என்பதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா திருப்பெருந்துறை உரை கோயில் இருந்ததுனாலதான் அங்க நம்முடைய தட்சிணாமூர்த்தி, எல்லா கோயில்லையும் தட்சிணாமூர்த்தி உண்டு. தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கமாக பார்த்து கொண்டு இருக்கின்ற பெருமான் நீங்க சுத்தி வருகின்ற பொழுது அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஆனா இந்த திருப்பெருந்துறை கோயில்ல மணிவாசக பெருமான் வருகின்ற பொழுது உண்மையிலேயே தட்சிணாமூர்த்தியாக அங்கே அமர்ந்து இருக்கின்ற அந்த அற்புதமான ஒரு காட்சியை மணிவாசக பெருமான் பார்த்ததை இந்த செந்தழல் குறை திரு மேனியும் காட்டி, அது சோதியாக அந்த காட்சியானது அந்த மாறுகின்றது. அந்த சோதியில தான் எல்லாரும் போய் கலக்கிறாங்க. எப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருமணத்திலே எழுந்த அந்த சோதியிலே எல்லோரும் அந்த மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடராக இருக்கின்ற நிலையிலே எல்லோரும் போய் அந்த சோதியிலே திருப்பெருந்துறை உரை கோயில் அப்படின்னு சொல்லுகின்ற போது அது மூலஸ்தானமாக விளங்குகின்ற இடம். திருப்பெருந்துறைங்கிறது கோயில், அதுல உரைகின்ற இடம் மூலஸ்தானம் அது. ஆக நம்முடைய அந்த பெருமானுடைய அந்த சோதி வடிவில எல்லோரும் போய் அதிலே கலக்கின்ற பொழுது மணிவாசக பெருமானும் நானும் உள்ளே போய் அந்த சோதியிலே கலக்கலாம் என்பதாகத்தான் இருந்தார். ஆனால் சோதியிலே கலப்பதற்கு முன்னதாக இரு என்பதாக சொல்லி கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இங்கே திருவாசகம் நிகழ வேண்டும், திருவாசகத்தினாலே இந்த உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும், ஆகவே நீ இப்ப உள்ள வந்துட்டேன்னு சொன்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாக கலந்து விடுவோம், ஒன்றாக கலந்து விட்ட பொழுது எங்கே இந்த உயிர்கள் திருவாசகத்தை படித்து இந்த உயிர்கள் ஈடேற வேண்டும். ஆகவே மணிவாசக பெருமான் சிறிது நாள் இங்கே இருந்த அந்த காரணம் திருவாசகம் இந்த மண்ணுலகத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக, அப்படி திருவாசகத்தை இந்த மண்ணுலகிற்கு கொடுப்பதற்காக இரு என்பதாக சொல்லி அந்த சோதியை கறந்தார். அப்படி அருவ நிலையிலே வந்து அருவ நிலையிலே மறைஞ்ச அந்த செய்தி மிக அற்புதமான அந்த செய்தியாக அந்த நிலையிலே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே நமசிவாய வாழ்க என்பதாக தொடங்கியது கருவார் சோதியாக அது மறைந்தது. அப்படி மறுகின்ற அந்த சோதி என்று சொல்லக்கூடிய அந்த சோதியாக மறைந்த அந்த பெருமானுடைய அந்த ஒவ்வொரு மேனியினுடைய அழகையும் திருவாசகத்திலே பல இடங்களிலே பதிவு செய்கின்றார். அதிலே ஒரு அற்புதமான ஒரு இடம் திரு ஏசரவு என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம், 38வது திருப்பதிகம். அதிலே முதல் திருப்பாடல் மிக அருமையான திருப்பாடல். உன் கழலினைகள் என்பதாக சொல்லி அதை சுவைத்து சுவைத்து இன்புற்று பாடிய திருப்பாடல். அப்படி மணிவாசக பெருமான் இந்த நிலையிலே இதை அமைத்து அடுத்த நிலையிலே பிள்ளையிலே மிக அற்புதமான ஒரு காட்சியை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் சுந்தரர் வருகின்ற பொழுது தில்லையினுடைய காட்சியை காட்டும். அப்படி தில்லையிலே காட்சி காணுகின்ற பொழுது அந்த தில்லையம் பெருமானை வழிபடுவதற்காக நிற்கின்ற அந்த கூட்டத்தை பார்த்து அலைமோதுகின்றது கூட்டம். நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம முருகனையா நீலமேகம்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப கூட்டமா நம்ம தில்லையில திருவாதிரை. அப்படி அங்க தில்லையை அணுகுகின்ற பொழுது அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அலை மோதுது. அந்த அலை மோதுகின்ற கூட்டத்திலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் யார் யார் இருக்கின்றார்கள் என்பதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. கோயிலுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு நாம் தான் இருக்கிறோம்னு தெரியும். ஆனா அருளாளர்கள் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே வேறு யார், சித்தர்கள் இருக்கின்றார்களா அல்லது தேவர்கள் வந்து இருக்கின்றார்களா, அட்டமா சித்திகள் அனைவரும் காலத்தி என்பதாக சொல்வார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி கோயிலுக்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது நமக்கு பயமும் வேண்டும், இரண்டாவது பக்தியும் வேண்டும். திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றால் ரெண்டு மிக முக்கியம், ஒன்று பயம் இன்னொன்று பக்தி. ஏன் பயம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது பல தேவர்கள் முனிவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்தும் அங்கே திருக்கோயிலே வலம் வந்து பெருமானை வழிபட்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே இங்கே தில்லையை பார்க்கின்ற போது யார் யாரெல்லாம் முட்டி மோதிக்கொண்டு நிற்கின்றார்கள் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். மாலையன் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி. இங்க அத்தனை பேரும் யாரு, மாலையன் தேவர்கள், சதமகன் யாரு, திருமால் பிரமன், திருமால் பிரமன், அத்தனை பேரும் நெருங்கி கூட்டத்தோட கூட்டமா நெருங்கி முன்னாடி போக முடியல. அப்படி நெருங்கி நெருக்கத்துல நிற்கின்றாங்களா, எப்படி ஏன் அடிச்சு புடிச்சிட்டு போயிடலாம் இல்லையா முன்னாடி, அப்படி ஏன் போக முடியலன்னு சொன்னா முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார் கையில பிரம்போட, அவரு நந்தியம் பெருமான். தில்லையிலே நந்தியம் பெருமானுடைய அந்த கண்ட்ரோல் பயங்கரமான கண்ட்ரோல். நந்தியம் பெருமானை தாண்டி ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வைக்க முடியாது. அப்படி காலை எடுத்து வச்சீங்கன்னா காலே லொட்டுன்னு போடுவார். அப்படி அந்த பிரம்ப வச்சுட்டு இருப்பாரு கையில. இப்ப பிரமன் திருமால் தேவர்களுடைய தலைவன் இந்திரன் அப்புறம் கோடானகுடி தேவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் முட்டி மோதிக்கிட்டு அப்படியே எப்பயாவது இந்த காட்சி கிடைக்குமா எப்படியாவது இந்த காட்சி கிடைக்குமா என்பதாக நிற்கின்ற பொழுது அதுல ரெண்டு மூணு பேர் இப்படி அப்படின்னு வந்து அந்த கியூல அடிச்சு புடிச்சிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான். வந்த உடனே பெருமான் என்ன பண்ணாரா, பெரும்பால அடி அடி முதுகிலே சரியான அடி. அப்படி அடிச்ச உடனே வலிச்சிருக்கணும் இல்லையா, நந்தியம் பெருமான் கையில வாங்கின அடி அப்படிங்கறதுனால அந்த அடி நல்லா மகிழ்ச்சியாக இருந்ததாம் அந்த தேவர்களுக்கு என்பதாக சொல்லுகின்றார் சேக்கிழார் குரு. மாலையன் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி. தீலமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து, திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து. அவர் அடி வாங்கினா இங்கெல்லாம் அடி வாங்கினா நமக்கு வலிக்கும், ஆனா அவர்கிட்ட அடி வாங்கினா திளைக்கும். திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து, காலம் நேர்படுதல் பார்த்துன்னு சொன்னா எப்ப இவர் உள்ள கூப்பிடுவாரு போலாம். வெளியில நின்னு ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் ஆபீசரை பாக்குறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி பல பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு உள்ள போகணும். அப்ப அந்த நேரத்துல போய் நின்று அந்த அவர் குறிப்பிட்ட நேரத்துல அவர் கூப்பிடுவார், அப்ப அங்க இருக்கணும் நீங்க. இப்ப இவங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கிறாருன்னு தெரியல. நம்முடைய தில்லையம் பெருமான் யாருக்கு, நம்முடைய திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இவர்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை, வித்தவுட் அப்பாயின்மெண்ட் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம். சோ எப்ப இவர் கூப்பிடுவார் என்பதாக சொல்லி காலத்தை எதிர்பார்த்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்களே தவிர பாக்கிறதுக்கு வரல. சில டாக்டர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னு வச்சீங்களேன், பாக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு தடவை போனோம், அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு ஒரு தடவை போனோம். பயங்கர அவஸ்தை. அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கறதுக்கு போன்ல பேசும்போது இன்னைக்கு நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா 15 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க இந்த நேரத்துல எப்ப வரணும் அந்த நேரத்துல நீங்க கரெக்டா போயாவும். இப்ப தில்லையம் பெருமான் முன்னிலையிலே நிற்கக்கூடிய தேவர்கள் திருமால் இவர்கள் எல்லாம், பெருமானே இப்பொழுது உன்னை வந்து இங்கே வணங்குவதற்கான காரணம் நீ எப்ப உன்னுடைய தரிசனம் கொடுப்பாய் என்பதற்காக காலம் நேர்படுதல். அப்படி திலையம்பெருமானிடத்திலே நேர்பட அந்த தரிசனம் பெற்றவர் நாவுக்கரச பெருமான். நேர்பட நான் வந்தவாறே என்பதாக சொன்னார். அப்படி அந்த பெருமானை வழிபாடு செய்வதற்கு காலம் பார்த்து நின்று ஏங்கிக் கொண்டிருக்க அவர்கள் நிற்க, காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில் இறஞ்சி, இவர்களெல்லாம் இப்படி காத்து கொண்டு இருக்கிறார்களா, ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல உள்ள சர 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 சரன்னு உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா காதல் கணநாதர் அடியார்கள் திருக்கூட்டம். கணநாதர் என்பதாக சொன்னால் அவர்கள் எல்லாம் அடியார்கள் என்று பொருள். அடியார்கள் எல்லாம் பூதகணங்கள். அடியார்கள் என்பதாக சொன்னால் சாதாரணமா இல்லை, அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக சொன்னால் சிவபெருமானுடைய பூதகணங்களாக திகழக்கூடியவர்கள், அவருடைய அடிமையாக நிற்கக்கூடியவர்கள். அப்படி காதல் கணநாதர் என்று சொல்லக்கூடிய அடியார்களாகிய அவர்கள் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில், அப்படி அவர்களுக்கு முன்னே சென்று அவர்களை அடியார்களுக்கு முன்னே இந்த தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்க அவர்கள் எல்லாம் அணுகாத நிலையிலே நிற்கக்கூடிய காட்சி தில்லை. சரி, தில்லையிலதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி திருவாரூருக்காவது அங்க போய் இவரை பிடிச்சிடலாம். திருவாரூர்ல தில்லையில பிடிக்க முடியல. சரி, திருவாரூர்லயாவது இவர் எப்படியாவது போய் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லி திருமாலும் பிரம்மனும் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா எப்படி இருந்தாலும் போய் அவரை பிடிச்சிடலாம். சில பேரை பிடிக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல, வீட்டுல பிடிக்க முடியாது, வேற எங்கேயாவது தான் பிடிச்சாகணும். அப்ப இவர் எந்தெந்த நேரத்துல எங்கெங்க இருப்பாருன்னு பாக்குற போது தில்லையில போய் பார்த்தா முடியல. சரி, திருவாரூர்லயாவது போய் பிடிச்சிடலாம்னு சொல்லி திருவாரூர்ல போனா அங்க என்னடானா இதுக்கு மேல மோசம். பூவார் திசை முகன் இந்திரன் பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம். திருக்கூட்ட சிறப்புல சொல்றாரு, இது அப்படியே கூட்டம் கூட்டம் கூட்டமா அலைவாழ்ந்து நிக்கிதான், எப்படா வருவார் இவரு எப்படா வருவார்னு. அதுல நம்ம சுந்தர பெருமான் சொல்லுவார் தேவாசிரிய மண்டபத்தை பற்றி, நமர் பிறர் என்பது அறியேன் நான் கண்டதே கண்டு வாழ்வேன், தமரம் பெரிதும் உகப்பன் தக்க ஆறு ஒன்றும் இலாதேன், குமரன் பிரமன் திருமால் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர். குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் ஆரூர். இத்தனை பேரும் அப்பாவை பார்க்கணும்னா புள்ள குமரன் முருகன் பெருமான் கூட எங்க அவரை பிடிச்சி அவர்கிட்ட காரிய சாதிக்க முடியும்னு பார்த்தா அது தேவாசிரிய மண்டபம் தானா, வீட்டுல அவர் இருக்கிறது இல்ல, எங்கடா போய் பிடிக்கிறதுன்னு சொன்னா தேவாசிரிய மண்டபம். அப்படி தேவாசிரிய மண்டபம் என்பது அடியார்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கதான் பெருமான் நடுவிலே இருந்து அடியார்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை தான் அவன் பெரிதாக கருதுவான், அடியார்களுக்கு தான் முதல் நிலையிலே அவன் கொடுப்பான் என்பதை இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 9வது பாடலிலே முதலாக தொடங்குகின்ற பொழுது அதை அற்புதமாக எடுத்து வைக்கின்றார் முனிவாசக பெருமான். திரு பள்ளி எழுச்சி 9வது திருப்பாடல். நன்னவும் மாட்டா விழுப்புருளே. விண்ணகத்தேவர் என்பதாக சொல்லக்கூடிய இப்ப சொன்னோம் அந்த அத்தனை தேவர்கள் பெருமான் திருமால் பிரமன் அத்துணை பேரும் நெருங்க முடியாத அளவிற்கு உரிய பெருமானாக விளங்கக்கூடியவனே என்பதாக தொடங்குகின்றார் இந்த திருப்பாடலை. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருள், பக்கத்துல நெருங்க கூட முடியாது, ஆனால் அடியார்கள் இடத்துல அவர் தேடிக்கிட்டு வருவார். அந்த விண்ணகத்தேவர் நன்னவும் மாட்டாத நிலை, ஆனால் அடியார்களை நாடி பெருமான் வருகின்ற நிலை. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருள், இதை விழுப்பொருள் என்பதாக சொன்னால் மேலான பொருளாக விளங்கக்கூடியவன் சிவம் ஒன்றுதான். சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் என்று யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையான். மிக அற்புதமாக சொல்லுகின்றார் திருமந்திரத்திலே பெருமான், இந்த விழுப்பொருள் என்பது இதற்கு மேலே சிறந்த பொருள் ஒன்று உண்டு என்பதாக இல்லவே இல்லை. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையும், அப்பவே பாடியாச்சு. கேழில் விழுப்பொருளை பற்றி நாம் அப்பொழுதே சொல்லியிருக்கிறோம். ஆகவே அங்கே திரோதானமாக நிற்கின்ற நிலையிலே, திரோதான சக்தியாக நிற்கின்ற நிலையிலே, திருவம்பாவையிலே எடுத்து சொன்ன மணிவாசக பெருமான் இங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே அந்த திரோதான சுத்தியிலே சொல்லுகின்றார், கேழில் விழுப்பொருள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த விழுப்பொருளை நன்னவும் மாட்டாத விழுப்பொருளாக சொல்லுவார். விழுப்பம் என்பதாக சொல்லுகின்ற நிலை மேன்மை என்பதாக வள்ளுவப்பெருமான் குறிப்பிடுவார். ஒழுக்கம் உடைமை என்பதாக சொல்லக்கூடிய அதிகாரம் 14வது அதிகாரத்திலே ஒழுக்கமுடைமையை சொல்ல வந்த நம்முடைய வள்ளுவத்தேவ நாயனார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஆக விழுப்பம் என்று சொல்லக்கூடிய நிலை, அந்த விழுப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையானது மேன்மையை எது கொடுக்கின்றதோ, இந்த உயிருக்கு எது மேன்மையை செய்கின்றதோ, இந்த உயிருக்கு எது சிறந்த பொருளாக விளங்குகின்றதோ, அந்த பொருளை விழுப்பொருள் என்பதாக சொல்லி எப்பொழுதும் நன்மையை செய்யும் பொருளாகவும் அது விளங்கும். நன்மை பொருளாகவே இருக்கும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நன்மையையும் செய்யும் தீமையையும் செய்யும், ஆனால் விழுப்பொருளாக விளங்குகின்ற சிவம் ஒன்று மட்டும்தான் இந்த உயிருக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யக்கூடிய பொருளாகவும் எப்பொழுதும் இன்பத்தையே வழங்கக்கூடிய பொருளாகவும் இருப்பதற்கு விழுப்பொருள் என்று பெயர். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே. இந்த விழுப்பொருள் என்பதை நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் சொல்லுவார், கற்றவர் விழுங்கும் கற்பக கனி என்பதாக சொல்லுவார். கற்றவர்கள் உண்ணும் கற்பக கனியை, அப்படி கற்றவர்களே வந்து அந்த விழுப்பொருளை உணர்ந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்கள். நாம் எல்லாம் எப்படி என்பதாக சொன்னால், கற்றவர் என்பதாக சொன்னால் இங்கே எதை யாரை கற்றவர் என்பதாக சொல்லுகின்றார் என்பதாக பார்க்கின்ற பொழுது அது அடியார்களை கற்றவர் என்பதாக சொல்லுகின்றார். நாம் ஒரு பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் புலன்களின் வழியாக அந்த பொருளை நாம் அனுபவிக்கின்ற பொழுது கண்ணாலே பார்க்கலாம், காதாலே கேட்கலாம். ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து உங்க முன்னாடி வைக்கின்ற பொழுது அந்த மாம்பழத்தை நீங்க கண்ணால பார்த்து ரசிப்பீங்க. அந்த மாம்பழத்தினுடைய சுவையை பற்றி அவர் வைத்தவர் சொல்ல கேட்டு ரசிப்பீர்கள். அந்த மாம்பழத்தினுடைய அந்த வாசனையை மூக்காலே உணரலாம். ஆனால் இவையெல்லாம் அது முழுமையான அனுபவமானு சொன்னா இல்ல. அந்த மாம்பழத்தை எடுத்து நாம் உண்ணுகின்ற பொழுது வருகின்ற அனுபவம். ஏன் அப்ப உண்ணுகின்ற பொழுது என்ன ஆகின்றதுன்னு சொன்னா, இந்த மாம்பழமும் நாமும் இரண்டும் வேறு அல்ல என்பதாக கலக்கின்ற பொழுது வருகின்ற அனுபவம் மட்டுமே உண்மையான அனுபவம். ஆகவே கற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனோடு இரண்டாக இரண்டர கலந்து நிற்கின்ற நிலையிலே இந்த பெருமானை அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தை கற்றவர்கள் விண்ணும் கற்பக கனின்னு சொன்னார். ஆக கனியாக விளங்குகின்றார், ஆனால் கனியை உண்ணவும் வல்லீரோ என்பதாக கேட்பார். கனிதான் அது, நமசிவாய கனி அது. அப்படி நமசிவாய கனியை உண்ணவல்லீரோ என்பதாக இன்னொரு இடத்திலே நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் கேட்பார். அப்படி கற்றவர்கள் விண்ணும் கற்பக கனியாக விளங்குகின்ற அந்த விழுப்பொருளாக நிற்கின்ற எங்கள் பெருமானே, விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்பதாக சொல்லி உனது தொழுப்படி யோங்கள், உனது தொழுப்படி யோங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய அடிமையாக நின்று ஏவல் செய்கின்ற நாங்கள் அடியார்களாகிய நான், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக சொன்னால், உனக்கு அடிமை என்பதாக நிறுத்தியவர்கள். இறைவனுக்கு நாங்கள் அடிமை என்பதாகவும், உன்னுடைய அடியாருக்கு அடிமை என்பதாகவும், யார் எங்களுக்கு தலைவர் என்பதாக சொன்னால், எங்களுக்கு தலைவர் எல்லாம் எங்கள் அடியார்கள். எம்பிரான் எனக்கு தலைவர் ஆவாரே என்பதாக சொல்லுவார். அங்கே திருவார்த்தையிலே முழுவதும் அவர் சொல்லுகின்ற பொழுது, யார் எமக்கு தலைவர் என்பதாக சொன்னால், நாங்கள் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களை சிவமாக எண்ணுகின்றோம். நாங்கள் சிவத் என்று சொல்லக்கூடிய இந்த அடியார்களுடைய திருவடியிலே நின்று அவர்கள் சொல்லுகின்ற அத்தனையும் அமைத்து நாங்கள் செய்கின்ற பணிகள் எல்லாம், இறைவா நீ எங்களுக்கு சொன்ன பணி, அதை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அடிமை நிலையிலே நின்று பணிபுரிதல் என்பதை தொழுப்படியோங்கள் என்பது. இறைபணி என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே, இறைவனோடு கலந்த நிலையிலே திருநாவுக்கரசு பெருமான் பல இடங்களுக்கு சென்று பணிகளை செய்து அடியார்களுக்கு என்பதாக அடியார்களுடைய பணி செய்து நிற்கின்ற அந்த தன்மையைப் போல, நாம் இறைவனுடைய திருவடியிலே நின்று அடிமை புரிகின்ற அந்த தன்மை, புலன்களுக்கு அடிமையாக இருந்து அல்ல நாங்கள் அடிமை செய்வது, இறைவா உன்னுடைய திருவடியை தலைமேற்கொண்டு நாம் செய்கின்ற பணியெல்லாம் சித்தம் சிவமாக்கி செய்வனவே தவமாக்கும் நிலைதான் தொழுப்படியோங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படி நிற்கின்ற நிலையிலே, பெருமானே நாங்கள் செய்கின்ற அத்துணைக்கும் நீ என்று சொல்லக்கூடிய உன்னுடைய திருவருள் தான் காரணமாக நிற்கும். நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகன். அப்படி நிற்கின்ற பொழுது, நாம் தனியாக வந்துவிட்டால்தான் நாம் செய்கின்ற வினைக்கெல்லாம் பேலன்ஸ் ஷீட் உண்டு, கணக்கு வழக்கு உண்டு. வரவு இவ்வளவு வந்தது, நீ இவ்வளவு செய்தேன் என்பதாக சொல்லி நான் செய்கின்ற வினைகளுக்கு கணக்கு வழக்கு வரும். இறை இன்பத்திலே இறைவனுடைய திருவடியிலே சேர்ந்து அவனுடைய திருவடியிலே நிற்கின்ற பொழுது நாம் செய்கின்ற அத்துணைக்கும் வினை கணக்கு வராது. அப்ப இறை பணி என்பதாக நிற்கின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது அதனுடைய வினை கணக்கு தொடராது என்பதை மிக அற்புதமாக இரண்டு இடங்கள் மிக அருமையாக நம்முடைய அருளகிரிநாத பெருமான் சொல்லுவார். ஒன்று கந்தர் அலங்காரத்திலே சொல்லுவார், இன்னொன்று கந்தர் அனுபூதியிலே சொல்லுவார். கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகின்ற பொழுது, வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற் புலவளவேலும் பகிர்மின்கள். வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யிற்கதிர், நீங்க நேரடியா போய் நீங்க தர்மம் செய்கின்ற பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு ஒண்ணு நன்வினை வரும், இல்லைன்னா தீவினை வந்துடும். வினை கணக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடும். எனக்கு இப்ப நான் அறம் செய்கின்றேன், அறத்திற்கும் தவத்திற்கும் அதுதான் வேறுபாடு. ஒருவர் அறம் செய்கின்றார், அறத்தை ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறார், 20,000 பேருக்கு சாப்பாடு போடுறார், இப்படி அறத்தை செய்து செய்து அவர் பெரிய மகானாக இருக்கிறார்னு சொன்னா, அந்த அறத்துல என்ன, நீங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர பூஜையை ஒருத்தர் செய்கிறார். மாகேஸ்வர பூஜை என்பது அடியார்களுக்கு உணவு அளித்தல். இப்ப அடியார்களுக்கு அவர் உணவு அளித்து, இங்க ஒரு 10,000 பேர் அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உணவு அளிக்கிறார். இங்க ஒரு தர்மவான் இருக்கிறார், மிகப்பெரிய அவர் பணத்தை உடையவர், அவரும் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறார். இவர் செய்வதும் தர்மம், இது செய்வதும் தர்மம். ஆனா இது இரண்டிற்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அதுதான் நம்ம சைவத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் அறமாக இருந்தாலும் இந்த அறத்திற்கும் இந்த அறத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதாக இது மிக நுணுக்கமான இந்த செய்தியை சைவம் சொல்லிக் கொடுக்கிறது. அறம் என்கின்ற நிலையிலே இவர் செய்தார், இதற்குரிய பயன் இவரை போய் சேரும். என்ன பயன், இவர் அறம் செய்த காரணத்தினாலே இவருக்கு நல்வினை என்று சொல்லக்கூடிய நல்வினை போய் சேரும். செய்கின்ற பொழுது என்னுடைய பணம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் செய்வார். என்னுடைய பணம் அது, என் பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளவு பணம் இருக்கிறது, ஆக அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து ஒரு அன்னதானமாக எல்லாத்துக்கும் செய்யலாம் அப்படின்னு செய்கின்ற பொழுது, செய்கின்றவர் யாருன்னு சொன்னா, நான் செய்யறேன்னு அவர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரோ, உடனே அத்தனை நல்வினையும் அவருக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி நல்வினைகள் வந்து சேர்ந்தால் பிறப்பு உண்டு, நல்ல பிறப்பா அமையும், அவ்வளவுதான். இன்னொரு அது வந்து தர்மம் செய்யலன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் ஏழ்மை நிலையில போயோ இல்ல கஷ்டப்படுகின்ற பிறப்பாக அமையும். தர்மம் செய்த நிலையிலே அடுத்த பிறப்பானது நல்ல சிறந்த ஒரு பிறப்பாக அமையும் என்பதுதானே உரிய. இங்கே மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர பூஜை, வள்ளல் பெருமான் தர்மசாலை அமைத்து எல்லோருக்கும் உணவு அளித்தார். வள்ளல் பெருமானுடைய அந்த சத்திய தர்ம சாலையிலே யார் எப்பொழுது சென்றாலும் உணவு அருந்துகின்ற நிலை உண்டு. முதல்ல பசிச்சவனுக்கு சாப்பாடு போடு, அப்புறம் போதனை சொல்லு. பசியா இருக்கிறவனை கூட்டு வச்சுக்கிட்டு நீ என்னதான் நீ திருவருளை பத்தி சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. முதல்ல அவனுடைய பசியை நீக்கு. பசியை நீக்கிய பிறகு அற்றார் அடிபசியை தீர்த்து பிரித்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒளி. பொருள் வைப்புனா அது அருள், வெறும் பொருள் இல்ல. அப்படி அந்த பசி நீக்குதல், பசி ஆற்றுவித்தல் இங்கே இவர் பண்ணுகின்ற அறம், அறம் தான். ஆனா இதனாலே வருகின்ற பயன் இவரை போய் சேராது. ஏன்னு சொன்னா செஞ்சது நான் கிடையாது, இது யாரு செஞ்சார்னா பெருமானுக்கு இது போய் சேரும் என்பதாக தான் நடுவிலே ஒரு கருவியாக நின்ற நிலையிலே அந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய நல்வினையும் வராது, தீவினையும் வராது. இதை மெய்கண்ட தேவநாயனார் ஏகநாதல் என்பதாக சொல்லுவார். இது இந்த பொருள் ஏகநாதல் என்பதாக 10வது சூத்திரத்திலே ஏகனாகி இறைவனி நிற்றல் என்பதுதான் இந்த 10வது சூத்திரத்தினுடைய அடிப்படையான கருத்து. ஆகையினால அறவுரை சொல்ல வருகின்ற அருணகிரிநாத பெருமான் முதல்ல சொல்றார், வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி. முதல்ல என்ன செய்யணுமா, எனக்கு இந்த பொருளை எல்லாம் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு சொல்லி நான் இவங்களுக்கு கொடுப்பதற்கான அந்த வழிமுறையை வகுத்து கொடுத்தாய பெருமானே, உன்னுடைய திருவடிக்கு நன்றின்னு சொல்லி நீ செய். வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொய்யிற் புலவேடும். அது நொய்யின் புலவாக இருந்தாலும் ஒன்னது கிடையாது. இந்த உலகத்திலே எதை அனுபவிக்கிட்டாலும், எந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது நம்முடையது அல்ல. நாமெல்லாம் சும்மா அதை உபயோகப்படுத்துகின்றவர்களை தவிர உடைமை உடையவர்கள் அல்ல. அனைத்திற்கும் உடைமை உடையவன் அவன் ஒருவன் தான், அவன் உடையாய் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அத்தனை பொருள்களுக்கும் அவர்தான் பொறுப்பு, அவர்தான் அதிகாரி. கொஞ்ச காலத்தில் நம்ம வச்சிருக்கிறதுனாலேயே நம்மளுதுன்னு சொந்தம்னு நம்ம நினைச்சிடறோம், இல்லை என்கின்ற அந்த தன்மையை எடுத்து காட்டும் ஒரு இடம். ஆக இந்த இடத்துல எப்படி சொன்னாரா, அங்க கந்தர் அனுபூதியில சொல்லுவார், கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய். வடிவேல் இறைதால் நினைவாய் கரவாது இடுவாய். கரவாது இடுதல் என்பதாக சொல்லுவது உள்ளுக்குள்ள வச்சு ஸ்டாக் பண்ணிட்டே நீயே இருக்காத, கொஞ்சமா நீ எவ்வளவு உன்னால முடியுமோ அதை நீ தர்மம் செய். ஆனால் தர்மம் செய்கின்ற பொழுது வடிவேல் இறைதாள் நினைவாய். ஆக இந்த ரெண்டும் சேர்ந்து வர வேண்டும். ஏகநாதல் என்கின்ற நிலையும் நிற்க வேண்டும், இறைபணி நிற்றல் என்ற நிலையும் நிற்க வேண்டும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு வினை வந்து சேராது. அப்படி இருந்தவர்கள் தான் ஞானிகள். அருளாளர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது இந்த பிறப்பை இத்தோடு நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எத்தனையோ திருத்தலங்கள் சென்று, எத்தனையோ அடியார்கள் சென்று, எத்தனையோ பணியை செய்தார். ஆனால் அந்த பணியினாலே நல்வினை பயனோ தீவினை பயனோ அவரை சென்று சேரவில்லை. ஏன் என்பதாக சொன்னால் அது அத்துணைக்கும் பெருமான் மீது பொறுப்பை ஏற்றி செய்த காரணத்தினாலே அது அத்தனை பொறுப்பும் அவரை வந்து சேரவில்லை. இதுதான் சைவத்தினுடைய நியாயமாக விளங்கும். ஆக நம்முடைய சைவம் காட்டுகின்ற அந்த நெறியை இங்கே சொல்லுகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான், விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் என்பதாக சொல்லி அடியார்களுடைய அந்த தன்மையை நிறுத்தி மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, இங்கே குருவாக வந்து என்னை அருள் செய்த அந்த தன்மையை அற்புதப்பத்து முழுவதும் இந்த மன்னகத்தே வந்து வாழச் செய்ததனுடைய அந்த அற்புதத்தை அதிலே சொல்லுகின்றார். அது அற்புத பத்திலே நாம ஒவ்வொரு பாடலிலேயும் என்னை எப்படி அவன் வாழச் செய்தான்னு சொல்லட்டுமான்னு கேட்டு உட்கார வச்சு அறவுரை சொல்லுகின்ற நிலையாக அற்புத பத்திலே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி என்னை உங்களை வாழச் செய்தான் என்பதாக மணிவாசக பெருமானை சிலர் கேட்டிருப்பார்கள் போல இருக்கிறது. ஆக மணிவாசக பெருமான் என்னை இப்படித்தான் வாழச் செய்தான் என்பதாக சொல்லி 41வது திருப்பதிகத்திலே எப்படி என்னை இங்கே மன்னகத்திலே வாழச் செய்தான் என்பதை ஒவ்வொரு பாடலிலேயும் அற்புதமாக அவர் குறிப்பிட்ட அந்த அற்புத பத்து, அதை அதிலே உங்கள் சாய்ஸ் 41. பாடல். ஒவ்வொரு பாடலும் நீங்க இந்த மன்னகத்தை வந்து வாழ செய்த பெருமானுடைய அந்த தன்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து அதை இன்புற வேண்டும் என்பதாக சொல்லி, நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என்னும் மாய கடித்த வாயிலே நின்று முன் வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து முன் நின்ற அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரமும் தீற்றிய அற்புதம் விளம்பேன். மன்னகத்தை நின்று வாழச் செய்த அந்த பெருமானுடைய தன்மைய நீங்க வேணா போயிட்டு ஒரு வீட்டுல தனியா உட்காந்து இந்த பாடலை ஒவ்வொன்றையும் நீங்க பொருள்லாம் ஒன்றும் தேவையில்லை, உட்கார்ந்து இயல்பா நீங்க அந்த ஒவ்வொரு பாடலையும் படித்து படித்து உள்ளத்திலே உரியேற்ற வேண்டிய பாடல் என்பதாக சொல்லி, மன்னகத்தே நின்று வாழச் செய்தவன் கண்ணகத்தே நின்ற கழிதரு தேனாக நின்றான். கண்ணகத்தே நின்ற கழிதரு தேன் நம்முடைய சிவம். அப்படி கழிதரு தேனாக இருந்த அந்த சிவத்தினுடைய வெளிப்பாடு ஆனந்தம் திருவாசகம். கண்ணகத்தே நின்று வெளிப்பட்டது மணிவாசக பெருமானுடைய உள்ளத்திலே நின்ற அந்த பெருமான் கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனாக வெளிப்பட்ட அந்த திருவாசகம். திருவதான சக்தியிலே சொல்லுவார், கண்ணக கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்கு நின்று உருக அங்கே கண்ணுக்கு இனியான். இங்கே திருவதான சுத்தியிலே சொல்லுவார், கண்ணகத்து நின்று கழிதரும் தேன் என்பதாக அதை நிறுத்தி அங்கேயே நாம் பார்த்தோம் கண்ணுக்கு இனியானை என்பதாக சொல்லிய அந்த நிலை. ஆக இதுல நாம கண்ணுக்கு இனியானை பாடி பக்கம் அது பதிகம் 40 குலாப்பத்து என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே 5வது திருப்பாடல், அந்த தேன் என்று சொல்லக்கூடிய அந்த தேன் நம்ம பசுபதிக்கு கொடுத்துருக்குறோம். தேன் தழங்கரும் தேன் அன்ன தண்ணீர், அதுல வந்து நம்ம பசுபதி ஐயாவுக்கு ஐயா சொல்லியிருக்கிறார் தேன் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி. ஆக அவர் அந்த தேனை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இங்கேயும் சிவன் கருணை தேனை சொல்லுகின்றார். அந்த கண்ணகத்தேன் என்று கழிதரும் தேன் எது என்பதாகவும் காட்டுகின்றார். திருவாசகம் தோன்றிய இடம் திருப்பெருந்துறை. ஆகவே அது வெறும் திருப்பெருந்துறை இல்லை, பெருந்துறை என்பதாக சொல்லுவார். அந்த பண் திருப்பெரும் துறை என்பதாக அதை சொல்லி வழியடியோம் வாழ்ந்தோம் கான். அந்த திருவதான சக்தியிலே திருவம்பாவையிலே சொல்லுவார் வழியடியோம் வாழ்ந்தோம் கான். இங்கே பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் விரும்பு அடியார் என்னகத்தாய். அடியார்களுடைய விருப்பம் பெருமானுடைய விருப்பம். அடியார்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை நிறைவேற்றும் நிலைதான் அவருடைய இலக்கணம். அப்படி அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த சிறப்பினை சொல்லி உலகுக்கு உயிரானாய் இந்த உலகத்திற்கு உயிராக விளங்குகின்ற தன்மை இந்த உலகத்தை இயக்கக்கூடியவன் என்பதாகிய அந்த நிலையிலே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக சொல்லி அவரை பெருமானுடைய அந்த பள்ளி எழுச்சியை மணிவாசகர் பெருமான் அமைத்தார். நிறைவாக நாம் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் விரும்பு அடியார் என்னகத்தாய் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பந்தனை நல்லூர் என்று சொல்லக்கூடிய திரு பந்தனை நல்லூர் நேற்று பந்தனை விரலி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பதிகம். இருந்தாலும் இந்த இடத்திலே நாம் அதை தொடர்புபடுத்தி அந்த பதிகத்திலே இரண்டாவது பாடல் நம்ம கணேசையாவுக்கு மிகுந்த பிடித்த பாடல் நாரு. சரி, நானும் போய் நைட்டு உட்கார்ந்து அந்த பாடலை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுதுதான் அந்த பாடலினுடைய அற்புதம் விளங்கியது. ஆக அற்புதம் விளம்பேனே என்பதாகிய நிலையிலே இந்த பந்தனை விரலி என்று சொல்லக்கூடிய பந்தனை நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினுடைய பக்கம் 202 பாடல் 2 திருஞான சம்பந்தர் தேவாரம். எப்படிப்பட்ட சொல்லாக இருந்தாலும் அவர்களுடைய வாக்கிலே இருந்து வருகின்ற அந்த இடத்திலே அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அவர் வெளிப்பாடு செய்கின்ற இடமாக சுவடு தெரிகின்ற இடம் அடியார்களுடைய அந்த திருவாக்கு என்பதாக அந்த பெருமான் சொல்லுகின்ற நிலையிலே நாம் இந்த திருப்பாடலை இத்தோடு நிறைவு செய்து மீண்டும் 9வது திருப்பாடலை பாடி நாளைய தினம் 10வது திருப்பாடலை தொடர்ந்து சிந்திப்போம் என்பதாக சொல்லி நாம் மீண்டும் 9வது திருப்பாடலை பாடுவோம்.